Subhanallah. Subhanallahi wa bihamdihi subhanallahil azim. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nu'minu billahi wa natawakkalu alayhi. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika la wa anna muhammadan abduhu wa rasuluhu wa amma ba'da. Allahumma salli ala muhammadin wa ala ali muhammad kama sallaita ala ali ibrahim. Wa barik ala muhammadin wa ala ali muhammad kama barakta ala ali ibrahim fil alamin. Innaka hamidun majid. தொடர்ச்சியாக நாம் ரியாலு சாலிஹீன் என்ற ஹதீஸ் கிரந்தத்தை படித்து வருகிறோம். இதுவரையில் நாம் மூன்று பாடங்களை கற்றிருக்கிறோம். அதில் மூன்றாவதாக நாம் படித்த ஒரு சில விடயங்கள், அதனை ஞாபகப்படுத்திவிட்டு இன்றைய பாடத்திற்குள் நுழையலாம் என்று நினைக்கிறேன். எமது சென்ற வகுப்பிலே நாம் கற்ற விடயங்கள், முதலாவது யார் யாருக்கு சலாம் சொல்ல வேண்டும் என்ற விடயங்களை பார்த்திருந்தோம். வாகனிப்பவர் நடந்து செல்பவருக்கும் நடந்து செல்பவர் உட்கார்ந்திருப்பவருக்கும் குறைந்த கூட்டத்தினர் பெருத்த தொகையினருக்கும் சலாம் சொல்ல வேண்டும். அதே போன்று சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அதே போன்று அதற்கு மாற்றமாக சலாம் சொல்வதில் எந்த தவறும் கிடையாது. சலாத்தை கொண்டு யார் ஆரம்பிக்கிறாரோ அவர் அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பத்திற்குரியவர், நெருக்கத்திற்குரியவர் என்ற விடயங்களை நாம் பார்த்திருந்தோம். அதற்கடுத்ததாக இரண்டு மனிதர்கள் அவர்களுக்கு மத்தியில் ஏதாவது குறுக்கிடுகிறது, இந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது என்பது பற்றிய பாடத்தில், ஒரு தொழுகையில் தவறிழைத்த ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மீண்டும் மீண்டும் வந்து ஒவ்வொரு முறையும் சலாம் சொல்லிய அந்த விடயத்தையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு சகோதரர்களுக்கு மத்தியில் ஒரு மரம் அல்லது சுவர், பெரிய கல் ஆகியவை குறுக்கிட்டால் மீண்டும் அவர் சலாம் சொல்லிக் கொள்ளவும் என்று கூறியதையும் நாம் பார்த்திருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக தனது சொந்த வீட்டிற்குள் நுழைகின்ற ஒரு மனிதர் சலாம் சொல்ல வேண்டுமா என்ற தலைப்பிலே ஒரு அல்குரானிய வசனத்தையும் ஒரு பொன்மொழியையும் நாம் பார்த்திருந்தோம். அந்த இரண்டிலும் சலாம் சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இறுதியாக நாம் அவதானித்த விடயம், சிறுவர்களுக்கு சலாம் சொல்லலாமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் கூறுபவர்களாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்பவர்களாக இருந்தார்கள் என்று அவர்கள் அறிவித்தார்கள். இன்றைய நான்காவது பாடத்திலே நாம் இரண்டு தலைப்புகளை அவதானிக்க இருக்கிறோம். அதில் முதலாவது தலைப்பு, காஃபிருக்கு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பது கூடுமா? அதே போன்று அவர்கள் சலாம் சொன்னால் நாம் எப்படி பதில் சொல்ல வேண்டும்? அது சம்பந்தமான சில விடயங்களையும், ஒரு சபை இருக்கிறது, அதில் முஸ்லிம்கள் காஃபிர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள், இந்த நேரத்தில் நாம் என்ன செய்து கொள்வது என்பது பற்றியும் ஒரு சில பொன்மொழிகளை நாம் முதலாவதாக படித்துக் கொள்கிறோம். இது சம்பந்தமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி, முஸ்லிம் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் என்ற கிரந்தத்தின் 2167 ஹதீஸ் ஆகும் இது. லா தபதுல் யஹூத வலன் நசாரா பிஸ்ஸலாம், முஸ்லிம்கள் அல்லாத யூதர்கள் அதே போன்று கிறிஸ்தவர்களுக்கு சலாத்தை கொண்டே நீங்கள் ஆரம்பிக்காதீர்கள். فَإِذَا لَقِيتُمْ أَحَدَهُمْ فِي طَرِيقٍ فَلْتَرُّوهُ إِلَىٰ أَلْيَقِهِ, அவர்களை நீங்கள் ஒரு பாதையில் சந்திக்கிறீர்கள் என்றால் அந்த பாதையின் தொங்கலிற்கு அவர்களை அப்படியே ஒதுக்கிவிடுங்கள். அந்த பாதையில் நடுப்பகுதியால் அவர்கள் நடந்து செல்லக்கூடாது என்பதாக இந்த ஹதீஸின் மூலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். யஹூதி மற்றும் கிறிஸ்தவர்கள் இவர்களுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டாம், அவர்களை நீங்கள் பாதையில் சந்திக்கிறீர்கள் என்றால் பாதையின் தொங்கலிற்கு அவர்களை ஒதுக்கிவிடுங்கள் என்பதாக இந்த செய்தியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதேபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய மற்றொரு செய்தி சஹீஹுல் புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. இதா ஸல்லம அலைக்கும் அஹ்லுல் கிதாப் ஃபகூலு வ அலைக்கும், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு சலாம் கூறினால் நீங்கள் அவர்களுக்கு வ அலைக்கும் என்று கூறுங்கள் என்பதாக கூறுகிறார்கள். சாதாரணமாக ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சலாம் சொல்கின்ற பொழுது வ அலைக்கும் அஸ்ஸலாம் என்று கூறுவோம், அல்லது நன்மையை எதிர்பார்த்து அதைவிட அழகான முறையிலே பதில்களை சொல்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. ஆனால் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் சலாம் கூறினால் அதற்கு வ அலைக்கும் என்று மட்டும்தான் கூற வேண்டும். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எப்படி வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு சலாம் கூறினால் வ அலைக்கும் என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் என்பதாக கூறுகிறார்கள். இதற்கு காரணமாக ஒரு செய்தி கூறப்படுகிறது. நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் யூதர்கள் வந்து சலாம் கூறினார்கள். அந்த நேரத்திலே எல்லோரும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறுவது கிடையாது. சிலர் நபிகளாரிற்கு மரணம் ஏற்படட்டும் என்று அந்த லாமை அப்படியே மறைத்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினார்கள். இந்த செய்தியை தெரிந்து கொண்ட போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வ அலைக்கும் என்பதோடு நிறுத்தி கொண்டார்கள். வ அலைக்கும் என்றால் நீங்கள் எதனை கூறுகிறீர்களோ அதுவே உங்களுக்கும் உண்டாகட்டும் என்று அர்த்தமாகும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு சலாம் கூறினால் வ அலைக்கும் என்று கூறிவிடுங்கள். அடுத்ததாக மற்றொரு செய்தி, இது ஸஹீஹுல் புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. عن عسامة أن النبي صلى الله عليه وسلم مر على مجلس فيه أخلاط من المسلمين والمشركين عبدة الأوثان واليهود فسلم عليهم النبي صلى الله عليه وسلم. عسامة رضي الله عنه அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை ஒரு சபையை தாண்டி செல்கிறார்கள். அந்த சபையிலே முஸ்லிம்கள் முஷ்ரிக்குகள் எல்லோரும் அப்படியே கலந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். முஷ்ரிக்குகளில் சிலை வணங்குபவர்கள் யஹூதிகள் எல்லோரும் அந்த இடத்தில் இருக்கிறார்கள். இப்படியான நேரங்களிலே முஸ்லிம்களும் அந்த சபையில் இருக்கிறார்கள். இணை வைப்பாளர்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது, முஸ்லிம்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். அனைவரும் கலந்திருக்கின்ற நேரத்தில் என்ன செய்வது என்ற கேள்விக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டல் ஃபஸல்லம அலைஹிமுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்தவர்களுக்கு சலாம் கூறினார்கள் என்பதாக இந்த செய்தி பதியப்படுகிறது. சஹீஹுல் புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். ஒரு சபை இருக்கிறது, அதிலே முஸ்லிம்கள் முஷ்ரிக்குகள் உட்கார்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு சலாம் கூறினார்கள் என்பதாக இந்த ஹதீஸிலே இடம்பெற்றிருக்கிறது. எனவே நாம் மேலே நாம் பார்த்த அவதானித்த அந்த மூன்று கேள்விகளுக்கான பதில்களையும் பெற்றிருக்கிறோம். முதலாவது, காஃபிர்கள் அதாவது யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு சலாம் சொல்ல முடியுமா என்று கேட்டால், அவர்களுக்கு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்காதீர்கள் என்று நபி அவர்கள் கூறினார்கள். அவர்களை பாதையில் சந்தித்தால் அப்படியே அவர்களை ஒதுக்கிவிடுங்கள் என்பதாக கூறினார்கள். அதே போன்று அவர்கள் சலாம் எமக்கு கூறினால், நாம் ஆரம்பிக்கவில்லை அவர்கள் கூறுகிறார்கள் என்றால், வஅலைக்கும் என்று சொல்லுங்கள் என்று கூறினார்கள். அதே போன்று ஒரு சபையிலே முஸ்லிம்கள் முஷ்ரிக்குகள் இருக்கிறார்கள், இந்த நேரத்திலே அங்கே முஷ்ரிக்குகள் இருக்கிறார்கள் என்று சலாத்தை தவிர்த்து கொள்வது கிடையாது, அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் கூறி அந்த வழிமுறையை எமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் ஒரு விடயத்தை அவதானிக்க இருக்கிறோம். அதாவது, ஒரு வீட்டிற்குள் நாம் செல்கிறோம், அந்த நேரத்திலே அவர்களிடம் அனுமதி கோருதல் என்ற ஒரு அம்சம் இருக்கிறது. சலாத்தோடு சேர்ந்து இந்த அனுமதி கோருதல் என்ற விடயம் நடைபெற வேண்டும். இது சம்பந்தமாக ஒரு பாடம், அனுமதி கோருதல் அதே போன்று அதனுடைய ஒழுங்குகள் என்று தலைப்பிடப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக முதலாவதாக ஒரு அல் குர்ஆனிய வசனம், قال الله تعالى يا ايها الذين امنوا لا تدخلوا بيوتا غير بيوتكم حتى تستأنسوا وتسلموا على اهلها. الله تعالى குர்ஆன் சூரத் நூர் என்ற அத்தியாயத்தின் 27வது வசனம், விசுவாசிகளே, நீங்கள் உங்கள் வீடுகள் அல்லாத வீடுகளுக்குள் நுழையாதீர்கள் எதுவரை அவர்களுக்கு நீங்கள் சலாம் கூறி அதே போன்று அனுமதியை பெறாதவரை என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே இந்த இடத்திலே சலாம் சொல்லி அனுமதி கோரும் வரைக்கும் ஒரு வீட்டிற்குள் நுழைவது முஸ்லிம்களுக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தை நாம் இந்த இடத்திலிருந்து, இந்த வசனத்திலிருந்து விளங்கிக் கொள்ள முடிகிறது. அதே போன்று இன்னொரு இடத்திலும் அனுமதி கோருதல் என்ற ஒரு அம்சம் இருக்கிறது. அது சம்பந்தமாக சூரத்து நூர் என்ற அத்தியாயத்தின் 59வது வசனத்திலே நாம் காண முடியும், அல்லாஹு தஆலா கூறுகிறான், வஇதா பலகல் அத்ஃபாலு மின்குமுல் ஹுலும ஃபலியஸ்தஅதினு கமஸ்தஅதனல் லதீன மின் கபலிஹிம். உங்களில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள் பருவ வயதை அடைந்து கொண்டால் அவர்கள் அந்த குழந்தையுடைய தாய் தந்தை இருக்கக்கூடிய அந்த அறைகளுக்குள் நுழைகின்ற பொழுது அனுமதி கோர வேண்டும். எப்படி அந்த குழந்தைக்கு முந்திய சகோதர சகோதரிகள் அனுமதி கோரினார்களோ அதே போன்று என்பதாக இந்த அல் குர்ஆனிய வசனத்திலே கூறப்படுகிறது. இந்த விடயம் சற்று எம்மிலம் நடைமுறையில் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா கூறுகிறான், உங்களுடைய சிறு குழந்தைகள் பருவ வயதை அடைகிறார்கள் என்றால், நினைத்த நேரம் வருவது, நினைத்த நேரம் உள்ளே நுழைவது, இது கூடாத ஒரு காரியமாகும். அவர்கள் தாய் தந்தையர் ஒரு வீட்டிலே இருக்கிறார்கள், ஒரு அறையிலே இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் அனுமதி கோர வேண்டும், வர முடியுமா என்று கோர வேண்டும் என்பதாக இந்த வசனத்திலிருந்து எம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. எனவே இந்த இரண்டின் மூலம் எந்த இடங்களிலே அனுமதி கோர வேண்டும் என்ற அம்சத்தையும், யார் யார் அனுமதி கோர வேண்டும் என்ற அம்சத்தையும் நாம் விளங்கி இருக்கிறோம். அதே போன்று அனுமதி கோருதல் எப்படி அனுமதி கோர வேண்டும் என்பதற்கான வழிகாட்டலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எம்மால் காண முடிகிறது. இது சம்பந்தமாக பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு சில பொன்மொழிகளை நாம் அவதானிப்போம். அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, அல் இஸ்திஸானு சலாசுன், அனுமதி கோருதல் என்று ஒன்று இருக்கிறது, ஆனால் அது மூன்று முறைதான். தூங்குறவங்க இடத்த மாத்துங்க. அனுமதி கோருதல் என்று ஒரு விடயம் இருக்கிறது, மூன்று முறைதான் அனுமதி கோர முடியும். அப்படி அனுமதி கோருகின்ற பொழுது உனக்கு அனுமதி அளிக்கப்பட்டு விட்டால் சரி, நீ உள்ளே நுழைந்து கொள்ளலாம். வஇல்லா, இல்லை என்றால் தொடர்ந்து அனுமதி கோரிக்கொண்டிருக்க முடியாது. நீ திரும்பி சென்று விடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போன்று சஹல் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய மற்றொரு செய்தி, قال رسول الله صلى الله عليه وسلم انما جعل الاستئذان من اجل البصر. இரண்டு ஹதீஸ்களும் சஹீஹ் புகாரி மற்றும் முஸ்லிம் என்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. இந்த அனுமதி கோருதல் என்று ஒரு சட்டம் ஏன் உருவாக்கப்பட்டதென்றால், ஏன் ஆக்கப்பட்டிருக்கிறது என்றால், பார்வையின் காரணமாகத்தான். பார்வைகள் அந்த அந்நிய வீட்டிற்குள் பிழையான முறையிலே போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் அனுமதி கோருதல் என்ற ஒரு அம்சம், ஒரு சட்டம் இஸ்லாத்திலே ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள முடிந்த ஒரு விடயம், வீட்டிற்கு நேராக வாசலோடு நின்று கொண்டு அல்லது வீட்டினுள் சற்று இடைவெளிகள் இருக்கின்ற பொழுது அதனை பார்த்து கொண்டு நாம் அனுமதி கோர முடியாது. ஏன்? அனுமதி கோருதல் என்ற அம்சம் ஆக்கப்பட்டதே பார்வைகள் பிழையான விதத்திலே போய்விடக் கூடாது என்பதற்காக. எனவே அதனை தவிர்ந்து கொண்டவர்களாக நாம் இந்த அனுமதி கோருதலை மேற்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று எப்படி அனுமதி கோருதல், அனுமதி கோருதல் மூன்று தடவை, அது எப்படி கோருதல் என்றும் ஒரு சில ஹதீஸுகள் இருக்கின்றன. அவற்றில் இரண்டை நாம் பார்க்கலாம். حدثنا رجل من بني عامر انه استأذن على النبي صلى الله عليه وسلم وهو في بيت. بنو عامر குலத்தாரை சேர்ந்த ஒரு மனிதர் எங்களுக்கு கூறினார், அந்த மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று அனுமதி கோரினாராம். அப்பொழுது நபி அவர்கள் வீட்டினுள் இருக்கிறார்கள். எப்படி அனுமதி கோருகிறார் என்றால், அலிஜு, நபி அவர்களுடைய வீட்டிற்கு சென்று சலாமும் இல்லை ஒன்றும் இல்லை, அவர் கேட்கிறார், அலிஜு என்று கேட்கிறார், நான் நுழையட்டுமா என்று. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி காதில் பட்டு விடுகிறது. இந்த நான் நுழையட்டுமா என்று கேட்டது விளங்கி விடுகிறது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பணியாளனை நோக்கி கூறுகிறார்கள், உஹ்ருஜ் இலா ஹாதா ஃபஅல்லிம்ஹுல் இஸ்திஸான், நீ வெளியேறி சென்று இதோ வந்திருக்கக்கூடிய இந்த மனிதருக்கு எப்படி அனுமதி கோர வேண்டும் என்று சொல்லிக் கொடு. ஃபகுல் லஹு, அவருக்கு சொல்லு, குல், சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அஅதுஹுல், அஸ்ஸலாமு அலைக்கும் அஅதுஹுல், நான் நுழையட்டுமா என்று கேளுங்க என்று அவர்களிடம் கூறு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பணியாளரிடம் சொல்லி அனுப்புகிறார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்கொண்டிருந்தது வெளியில் இருந்த அந்த மனிதரின் காதில் பட்டுவிடுகிறது. ஃபஸமியாஹுர் ரஜுல், அவருக்கு விளங்கி விடுகிறது நபி அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று. உடனே அந்த மனிதர் ஃபகால, சொல்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும் அஅதுஹுல், அவர் கேட்கிறார், எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்களோ அதை அப்படியே அவர் கேட்கிறார். ஃபஅதினல்லஹுன் நபி, உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த மனிதருக்கு அனுமதி அளித்து விடுகிறார்கள். அதே போன்று மற்றொரு ஹதீஸ், கில்தா இப்னு ஹம்பல் என்ற நபி தோழர் அறிவிக்கிறார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தேன், ஃபதஹல்து அலைஹி வலம் உசல்லிம், நான் சலாம் கூறவில்லை, அவர்களிடம் அப்படியே நுழைந்து விட்டேன். ஃபகால நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இர்ஜி, திரும்பி செல், ஃபகுல், திரும்பி சென்று அந்த வாசலில் நின்று கேளு, அஸ்ஸலாமு அலைக்கும் அதுகுல் என்று கேளு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை திரும்பி அனுப்புகிறார்கள். இந்த செய்தி அபூதாவு, திர்மிதி என்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்படுகிறது. எனவே மேற்கண்ட விடயங்களின் மூலம் எப்படி அனுமதி கோர வேண்டும் என்ற விடயத்தையும் நாம் விளங்கியிருப்போம். மீண்டும் ஒரு முறை சுருக்கமாக அவதானித்து விட்டு இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம். எனவே அனுமதி கோருதல், அதனுடைய ஒழுங்குகள் பற்றி தான் நாம் இப்பொழுது பார்த்தது. அல் குர்ஆனிய வசனம், உங்கள் வீடுகள் அல்லாத வீடுகளுக்குள் நீங்கள் நுழைந்தால் அவர்களிடம் சலாம் கூறி அனுமதி கோரும் வரை நுழையக்கூடாது. இரண்டாவது, வீடுகளுக்குள் கூட பருவ வயதை அடைந்த பிள்ளைகள் தங்கள் தாய் தந்தையரிடம் நுழைகின்ற பொழுது அனுமதி கோரிவிட்டு தான் நுழைய வேண்டும். அதே போன்று அனுமதி கோருதல் மூன்று தடவை தான், அனுமதி கிடைத்து விட்டால் சரி, இல்லை என்றால் நாம் திரும்பி சென்று விட வேண்டும். அந்த அனுமதி கோரக்கூடிய நேரங்களிலே எம்முடைய பார்வைகள் விடயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அனுமதி கோருதல் என்ற அம்சம் அமைக்கப்பட்டது, அப்படி ஒரு சட்டம் ஏற்படுத்தப்பட்டது பார்வையின் காரணமாகத்தான். அதே போன்று அனுமதி கோருகின்ற பொழுது வெறுமனே நான் வரட்டுமா என்று கேட்காமல் அழகான முறையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் அத்ஹுலு, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறி நான் நுழையட்டுமா என்று கேட்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு கூறி தந்திருக்கிறார்கள். எனவே நாம் கற்ற பாடங்கள், இன்று இரண்டு பாடங்களை படித்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடத்திலே மீதமானவற்றை நாம் தொடரலாம். எந்த விடயங்களை நாம் செவிமடுத்தோமோ அந்த விடயங்களை நாம் நடைமுறை செய்ய வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி படுத்துகின்ற பொழுதுதான் அல் குர்ஆன சுன்னாவை பின்பற்றக்கூடிய கூட்டம் நாம் என்று துணிந்து செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதனையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். أقول قولي هذا وأستغفر الله لي ولكم سبحان الله بحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك